إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة
غنيتكم مدف مريا سهودر سهودري السلام عليكم ورحمة الله وبركاته نعم இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இறை தூதர் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை சூழ்ந்திருந்த இஸ்லாத்தின் ஆரம்ப கால காவலர்கள் அந்த சஹாபா பெருமக்களின் வரலாற்று குறிப்புகளிலே கடந்த மாத அமர்வுளை நாம் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். அது ஒரு நீண்ட வரலாறு என்ற காரணத்தினால் எங்களினால் அந்த தலைப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தது. நாம் ஏற்கனவே வாக்களித்ததை போன்று அந்த வரலாற்றின் இரண்டாவது பகுதியை இன்றைய அமர்வுகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு முயற்சிப்போம். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நபியுடைய அந்த வீட்டிலே அவர்களுடைய ஆரம்ப காலத்தை கழித்தது மாத்திரமின்றி நபி அவர்கள் மேற்கொண்ட புனித போர்களிலெல்லாம் மிகப்பெரிய பங்காற்றியது அவர்களுடைய வீரம். இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் சற்று விரிவாக கடந்த அமர்வுகளை படித்தோம். அந்த தொடரிலே நாங்கள் பத்ருடைய யுத்தத்திலே அவர்களுடைய பணி, உகது போர்களிலே அவர்கள் ஆற்றிய அரும்பணி, ஹந்தக்குடை யுத்தம், இதுபோன்று இன்னும் பல யுத்தங்களிலே நபியுடன் இணைந்து இஸ்லாத்துக்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை செய்தார்கள். அதேபோன்றுதான் ஹைபருடைய யுத்தத்திலும் ஹைபர் கோட்டையை வெற்றியெடுப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடியை, தலைமைத்துவத்தின் கொடியை நாளைய தினம் ஒரு மனிதனுக்கு கொடுப்பதாக இரவுலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாளைய தினத்திலே நான் இந்த போருக்கான கொடியை ஒரு மனிதனிடத்திலே கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பார், அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குத்தான் நாளைய தினத்தில் இந்த யுத்தத்தின் கொடி கொடுக்கப்படும் என்று சொன்ன நேரத்தில் அன்றைய இரவு நபிச்சோழர்களுக்கு எப்படி கழிந்திருக்கும்? சோழர்களே, எல்லா பேர்களுடைய ஆசையும் நாளைய தினம் என்னைத்தான் நபியவர்கள் தெரிவு செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பிலேதான் அன்றைய இரவுவை கழித்தார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், எனக்கு வாழ்க்கையிலே பதவி மோகம் என்பது ஏற்படவே இல்லை, ஆனால் அன்றைய தினத்திலே என்னுடைய உள்ளத்தை அந்த மோகம் தொட்டுவிட்டது. ஏன் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கக்கூடாதா? அதே நேரத்தில் நானும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றேனே, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்குரிய மனிதனாக நான் ஆகியிருப்பேனோ என்ற அந்த நம்பிக்கையிலே அன்றைய இரவை கழிக்கின்றார்கள். மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிய காலையிலே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேடுகின்றார்கள். அலி அவர்களை தேடிய நேரத்திலே அவர்கள் நோயுற்றிருந்தார்கள், கண் வருத்தத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு நபி அவர்கள் துவா செய்து அந்த கொடியை கொடுத்து அந்த ஹைபர் கோட்டையை அவர்கள் வென்று வருகின்றார்கள். இது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய தியாகமும் அவர்களுக்கு நபியிடத்திலே இருந்த மிகப்பெரிய மதிப்பையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அதே போன்று அவர்களே, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய வீரராக மிகப்பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய மனிதராக இருந்த அதே வேளையில் அதற்கு சரிநிகராக மார்க்க அறிவிலும் மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்திருந்தார்கள். மார்க்க அறிவிலும் அதே போன்றே மார்க்கத்திலே பேணுதல் இறையச்சத்திலும் மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடைந்தவராகத்தான் அலி ரதியல்லாஹு தாலான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அடிக்கடி எனக்கு குர்ஆனிலே எந்த வசனத்தை பற்றி வேண்டுமென்றாலும் என்னிடத்திலே கேளுங்கள், அது எந்த இடத்திலே இறங்கியது, யாருடைய விடயத்திலே இறங்கியது, மலையிலே இறங்கியதா அல்லது தரையிலே இறங்கியதா என்ற விளக்கத்தை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பிய வார்த்தைகளை பற்றி குர்ஆனிலே எந்த வசனத்துடைய விளக்கத்தை என்னிடத்திலே கேட்டாலும் அதற்கு விளக்கம் என்னிடத்திலே இருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஏன், வஹி இறங்கும் அந்த இல்லத்திலே வளர்ந்தவர்கள் அல்லவா அலி ரதியல்லாஹு தாலான் அவர்கள். ஆகவே அந்த அளவுக்கு மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்டவர்களாக அலி ரதியல்லாஹு தாலான் அவர்கள் இருந்தார்கள். இதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றது என்றால் தலைப்புல வந்து முக்கியமான பகுதிகள் பேசப்பட வேண்டியது என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டி கொண்டு செல்லுகின்றோம். அவர்கள் அல்லாஹுடத்திலே இருந்த அச்சத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அல்லாஹுவை அவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், அலி ரதியல்லாஹு தாலான் அவர்களை பற்றி அவர்களுடன் ஒன்றாக இருந்த அவருடைய ஒரு உற்ற நண்பர் திரார் இப்னு தம்ரா என்று சொல்லக்கூடிய தோழர் என்ன சொல்லுகின்றார், பிற்காலத்திலே முஆவியா ரழியல்லாஹு தஆலாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அலிக்கும் முஆவியாவுக்கும் சில யுத்தங்கள் போர்கள் கூட ஏற்பட்டது. அவைகள் எல்லாம் முடிந்து முஆவியா அலி ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் முஆவியா ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அலியுடைய பழைய கதைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த தம்ராவை அழைத்து, விரார் இப்னு தம்ராவை அழைத்து கேட்கின்றார், அலியை பற்றி கொஞ்சம் சொல்லுமே எனது மனதுக்கு ஆறுதலுக்காக வேண்டி என்று அந்த விராரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், விரார் அலியை பற்றியா சொல்ல வேண்டும், அந்த அலி எப்படிப்பட்டவர் தெரியுமா, கான பைதல் மதா ஷதீதல் குவா, அவர்கள் தூர சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் கடுமையான விடியை கொண்டவராக மார்க்கத்திலே உறுதிமிக்கவராக இருந்தார்கள். يَقُولُ فَصْلًا وَيَحْكُمُ عَدْلًا, அவர்கள் பேசினால் வார்த்தை தெளிவானதாக இருக்கும், அவர்கள் முடிவு செய்தால், அவர்கள் தீர்ப்பு வழங்கினால் அது நேர்மையானதாக நிதானமானதாக இருக்கும். இந்த உலகத்திலே பற்றற்றவர்களாக இருந்தார்கள், மறுமையிலே மிகப்பெரிய தேட்டம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உணவு விரண்ட காய்ந்த உணவாகத்தான் இருந்தது, அணியக்கூடிய ஆடை கடினமான ஆடைகளை தான் அணிந்து கொண்டிருந்தார்கள். சில சமயத்திலே நான் அவர்களை பார்த்திருக்கின்றேன், அவர்கள் சொல்லுவிடத்துக்கு வருவார்கள், ஏதோ காயப்பட்டவரை போன்று நாகம் தீண்டிய ஒரு மனிதரை போன்று அவருடைய இரு கைகளையும் அப்படியே பிசைந்து கொண்டு தாடியை பிடித்தவர்களாக சொல்லுவார்கள், யா துனியாய், என்னுடைய உலகமே, இளைய சரல்சி, என்னிடத்திலா நீ வந்திருக்கின்றாய், ஓ இளைய சௌவஃப்தி, என்னின் மீதா நீ ஆசை கொண்டிருக்கின்றாய், பசத்துக்கி சலாசன் லாரஜாச ஃபீஹா, உன்னை முத்தலாக்கு கொடுத்து விட்டேன், நீ எனக்கு வேண்டாம், உர்ரி கைரி, நான் அல்லாத வேறு ஒருவரை நீ தெரிவு செய்து உன்னுடைய ஏமாற்ற வலைகளை அவனின் மீது வீசி விடுகின்ற அந்த அவர்களை பற்றி பழித்துக் கொண்டு பேசிக் கொண்டே இருப்பார். இதோ இந்த உலகத்துக்கு பின்னால் நீண்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, ஆனால் என்னுடைய கட்டுச்சாதமோ மிக சுருக்கமானதாக கொஞ்சமானதாக இருக்கின்றது, இந்த உலக வாழ்க்கை பயங்கரமானதாக இருக்கின்றது, அதைவிட பயங்கரங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோமே என்ற அழகிய வார்த்தைகள் உள்ளத்தை தொடக்கூடிய அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அச்சத்துடைய வெளிப்பாடான வார்த்தைகளை சொல்லுவதையும் நான் கேட்டேன் என்று விரார் சொல்லுவார்கள். அதே போன்று அவர்கள் விரார் சொல்லுகின்றார்கள், தொடர்ந்து அலி ரழியல்லாஹு தஆலான் அவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்படியாக சில நேரம் அவர்கள் அழுவார்கள், அழுது அழுது அந்த இடத்திலே பல மணி நேரங்கள் இருந்து அழுது கொண்டே இருப்பார்கள். இப்படி சொன்ன நேரத்திலே முஆவியாவுடைய கண்கள் அப்படியே கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கின்றது. ரஹிமக்கல்லாஹு யா அபுல் ஹசன், அபுல் ஹசனே உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து விடட்டும். எதற்கு பின்னால் இருவரும் எதிரணியிலே ஒருவருக்கொருவர் போர் களத்திலே சந்தித்ததற்கு பின்னால் அந்த பழைய ஞாபகம் வருகின்றது. இதுதான் உண்மையான நிலையாக இருந்தது அவர்களே. ஆகவே அவர்களுக்காக வேண்டி ரஹ்மத்து வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், ஆம், நிச்சயமாக எனக்கு தெரிந்த விளக்கத்திலும் அலி இப்படித்தான் இருந்தார் என்று அந்த முஆவியா ஏற்றுக் கொள்ளுகின்றார்கள். இப்படியாக அந்த முஆவியா, அதாவது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உலக பற்றற்றதன்மை, அல்லாஹுவின் மீது இருந்த அச்சத்துக்கு இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. இப்படியாக இருந்து அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்திம காலத்திலே நபி அவர்கள் பள்ளிக்கு செல்வதற்காக வேண்டி இரண்டு தோழர்களுடைய தோளிலே கையை போட்டவர்களாகத்தான் பள்ளிக்கு செல்லுகின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே அதை சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் மரண தருணத்திலே பள்ளிக்கு செல்வதற்காக வேண்டி அவர்களுக்கு உதவிக்காக வேண்டி தெரிவு செய்தவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், அலியுடைய பெயரை சொல்லவில்லை, அவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இருவருடைய துணையிலும் தான் நபி அவர்கள் பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுடைய அந்திம காலத்திலே கடைசி தருணத்திலே நபியுடன் ஒன்று சேர்ந்து இருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், நபியுடைய ஜனாசா இறுதி கிரியைகளிலும் ஈடுபட்டவர்கள். அதேபோன்று கடைசி வசியத்துகளையும் நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களிடத்திலே சொல்லி இருந்தார்கள். இதிலே நிறைய விளக்கங்களும் இருக்கின்றது, இருட்டழிப்புகளும் ஏற்கனவே நாம் கடந்த அமர்வுகளே சொன்னதை போன்று இவைகளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஷியாக்கள் இதிலே பல இருட்டழிப்புகளையும் செய்திருக்கின்றார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் நபியுடன் மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழராக, நபியுடைய ஒரு உறவினராக, அவருடைய ஒரு மருமகனாக கருதப்படக்கூடியவராகத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இருந்தார்கள். இப்படியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சிக்கு யார் வருகின்றார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் பைஅத் செய்து அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் உமருடைய ஆட்சி காலத்திலே, உஸ்மானுடைய ஆட்சி காலத்திலே, இந்த மூன்று ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலும் நமக்கு தெரியும் சகோதரர்களே, உமர் உஸ்மான் போன்ற ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாத்திலே மிகப்பெரிய வெற்றிகள், இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்ப கால வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றிகள் கொல்லப்பட்ட காலம்தான் உஸ்மான் உமர் போன்றவர்களுடைய ஆட்சி காலம். இந்த காலத்திலே எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வெற்றி களங்களில் எல்லாம் பங்கெடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஹலீஃபாக்களுக்கு அலி அந்த அளவுக்கு சேவையுள்ளவராக இருந்தார்கள். அவர்கள் காதி, அவர்கள் தான் ஆலோசகர், அவர்கள் தான் கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இப்படியாக அந்த மூன்று ஹலீஃபாக்களுக்கும் மிக நெருங்கியவராகத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு யுத்த தளபதியாக இருந்த பொழுதிலும் ஹலீஃபாக்கள் அலியுடைய விடயத்தில் என்ன செய்தார்கள்? அதைவிட மதீனாவில் இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது, எங்களுடைய இந்த கிலாபத்துடைய விடயத்தில் எங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு அலிதான் தகுதியானவர்கள் என்று கண்டதனால் அலியை மதீனாவிலே அமர்த்தி கொண்டார்கள். அவர்கள் அதாவது குறிப்பிடத்தக்க பெரிய வெற்றிகளிலே தலைமைத்துவத்தை தாங்கி இருக்கவில்லை அந்த ஆட்சியாளர்களுடைய காலத்திலே. இப்படியாக இந்த மூன்று ஆட்சியாளர்கள், இந்த ஹலீஃபாக்களிலே மூவரிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணிக்க அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர, உமருக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதெல்லாம் தனித்தனி சரித்திரங்கள், அவர்கள் ஆட்சிக்கு வர உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? அநியாயமாக சதி திட்டமிடப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் மதீனாவிலே. இங்கேதான் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா வெடிக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஃபித்னா வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் அது ஒரு பெரிய ஃபித்னாவாக மாறவில்லை. மாறாக எது ஒரு பெரிய ஃபித்னாவாக மாறியது? இன்று வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் அந்த ஃபித்னாவுடைய அகோரத்தை, அதனுடைய விளைவுகளை நாளை மறுமை வரைக்கும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இஸ்லாமிய சமுதாயத்திலே வெடித்தெழும்பியது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தண்டா அவர்களுடைய அந்த சரித்திரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீது தவறான சந்தேகங்களை கொண்ட சில மக்கள், அவர்களுடைய ஆட்சியிலே அதிருப்தி கொண்டவர்கள் ஈராக்கிலே இருந்து, ஷாமிலே இருந்து, இன்னும் பல பகுதிகளில் இருந்து மதீனாவுக்கு படைகளை திரட்டி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உஸ்மான் குர்ஆனை படித்திருந்த நிலையிலே அவர்கள் மிக கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். துன்னூரைன், நபியுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை ஒருவருக்கு பின்னால் ஒருவர் மணந்த மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு மனிதராகிய அந்த உஸ்மான் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார். இந்த நிலையிலே மதீனாவுடைய நிலைமையை நீங்கள் சற்று அவதானித்து பாருங்கள் சோர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இப்பொழுது கிலாபத்துக்கு ஆட்சிக்கு தகுதியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே மதீனாவிலே அராஜகம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநியாயக்காரர்களுடைய கையிலே தான் அவர்கள் சட்டத்தை கையிலே எடுத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்ன செய்கின்றார்கள்? எகிப்தை சேர்ந்தவர்கள், மிஸ்ரை சேர்ந்தவர்கள் அலியை ஆட்சிக்கு அழைக்கின்றார்கள், கிலாபத்துக்கு அழைக்கின்றார்கள். அதே போன்று ஈராக் வாசிகள், இன்னும் ஷாம் வாசிகள், ஒவ்வொரு சாராரும் தல்ஹாவை சிலர்கள் அழைத்து பார்க்கின்றார்கள், அம்ருபுல் ஆசை அழைத்து பார்க்கின்றார்கள். இப்படியாக அப்துல்லாஹ் இப்னு உமரை கூட அழைத்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் விலகிக் கொள்கின்றார்கள், ஒவ்வொருத்தரும் விலகிக் கொள்ளுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், லம்மா குதில உஸ்மான் தாஷ அக்லி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட செய்தி கேள்விப்பட்டதும் என்னுடைய மதி மயங்கி விட்டது, என்னுடைய புத்தியை நான் இழந்து விட்டேன், செய்வதறியாது சொல்வதறியாது தடமாறி கொண்டிருந்தேன், ஹத்தா அன்கர்து நஃப்ஸி, என்னையே நான் வெறுத்து விடும் அளவுக்கு ஒரு நிலைக்கு நான் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த கொலைகாரர்கள் என்னிடத்திலே வருகின்றார்கள் பைஅத் செய்வதற்காக வேண்டி. அப்பொழுது நான் சொன்னேன், நான் எப்படி பைஅத் செய்வது? இன்னி அஸ்தஹி அன் உபாயிய கௌமன் கஸலு மன் கால فيه النبي صلى الله عليه وسلم الا அஸ்தஹி மின் رجل تستحي منه ملائكه الرحمن. அந்த மக்கள் என்னிடத்திலே பைஅத் செய்ய வந்த நேரத்திலே நான் என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு வெட்கமாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை பார்த்து சொன்னாரே, மலக்குமார்கள் ஒருவருடைய விடயத்திலே வெட்கப்படுகின்றாரே, அந்த மனிதனுடைய விடயத்திலே நான் வெட்கப்படக்கூடாதா என்று போற்றப்பட்ட ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டு அந்த கொலைகாரர்களுடன் நான் பைஅத் செய்ய வேண்டும், எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. இதோ உஸ்மான் கொலை செய்யப்பட்டு இரத்தத்திலே அப்படியே வீழ்ந்து கொண்டிருக்கின்றார், பூமியிலே அவர்கள் சாத்தப்பட்டிருக்கின்றார், இந்த நேரத்திலே எனக்கு பைஅத்து கொடுக்கலாமா, பைஅத் செய்யலாமா என்று முழுமையாக விலகிக் கொள்கின்றார்கள். என்னால் இதற்கு துணை போக முடியாது என்று விலகின்றார்கள். ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு தெரியும், தகுதியானவர்கள், மிக தகுதி உள்ளவர்களாக இருந்தவர்கள், அஷ்ரஃபுல் முபஷ்ஷரா பில்ஜன்னா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவர்களே ஒரு சிலர்கள் தான் அங்கே இருந்தார்கள், தல்ஹா ஜுபைர் அலி போன்றவர்கள் இருந்தார்கள். அதே போன்று அந்த ஷூரா யாருடைய விடயத்திலே உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் அந்த பின்னால் ஆட்சியை ஷூராவாக கலந்த ஆலோசனைக்காக ஒரு குழுவை நியமித்தார்கள். அதிலே எஞ்சியிருந்தவர்களையும் அம்ரு இப்னுல் ஆஸும் யாரும் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் எஞ்சியிருந்தார்கள். அப்ப இப்படியான ஒரு நிலைமையிலே மக்கள் யாரை தெரிவு செய்வது என்பது, இந்த அநியாயக்காரர்கள் இந்த தவறை செய்த மனிதர்கள் கூட என்ன உணர்கின்றார்கள், இப்பொழுது ஆட்சிக்கு மிகப்பெரிய தகுதி உள்ளவர் அலி தான் என்ற முடிவு அவர்களிடத்தில் இருந்தது. அலி, அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அலி இடத்திலே வந்து பலரும் பேச அவர்களுடைய அதாவது வேண்டுகோளுக்கு கடைசியாக ஓம்படுகின்றார்கள். ஓம்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், இறைவா இன்னி அப்ரா இலல்லாஹி மின் தமி உஸ்மான், உஸ்மானை கொலை செய்த இந்த அகோரமான இந்த தவறிலே இருந்து இந்த இரத்தத்திலே இருந்து நான் விலகிக் கொள்ளுகின்றேன், எனக்கு இதிலே எந்த சம்பந்தம் இல்லை, ஹுல் மின்னி லி உஸ்மான் ஹத்தா தர்தா, உஸ்மானுடைய விடயத்திலே இந்த அநியாயக்காரர்களிடத்திலே பழி வாங்குவதற்கு என்னை நீ பயன்படுத்துவாயாக, நீ பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு அவர்களிடத்திலே இருந்து நான் பழி வாங்குவேன் என்ற உறுதியான உணர்வுடன் தான் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் நிலைமை எப்படியாக இருக்கவில்லை, ஏன் ஏற்கனவே சொன்னதை போன்றே மதீனா முழுமையாக அந்த விஷமிகளுடைய கையிலே தான் இருந்தது. மதீனாவுடைய முழு கண்ட்ரோலுமே அவர்கள் சட்டத்தை கையிலே ஏந்தி கொண்டு அங்கே அராஜகம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன், உஸ்மானின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை அவர்கள் கிளப்பியிருந்தார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு அவர்கள் பொறுப்புகளை அதிகமாக கொடுத்திருக்கின்றார், அதாவது ஆட்சியை தவறான முறையிலே பயன்படுத்தி இருக்கின்றார் என்று பொய்யான தவறான சந்தேகங்களை எல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே எழுப்பியதன் காரணமாகத்தான் இந்த விளைவு ஏற்பட்டது. அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எதிர்த்து போரிடக்கூடிய நிலை அவர்களுக்கு இருந்தது. ஏன், ஹலீஃபாவாக இருந்தார், அவர்களிடத்திலே படைப்பலம் இருந்தது. ஆனால் எந்த ஒரு இரத்தத்தையும் தனக்காக அநியாயமாக சிந்தக்கூடாது என்ற அந்த நிலையிலே உஸ்மான் இருந்ததன் காரணமாக விலகிக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்களுடைய வீட்டிலே வந்தே கேவலமாக அவர்கள் கொலை செய்யப்படுகின்றனர். இப்பொழுது இந்த கொலையாளர்களுடைய பொறுப்பிலே தான் மதீனா இருக்கின்றது. அடுத்த புறத்திலே உஸ்மானுடைய குடும்பத்தினர்கள் கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பனு உமையாக்கள் கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினால் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் ஷாமில் இருக்கின்றார்கள். அதே போன்று ஈராக்கிலே, யமன்லே, மிஸ்ரிலே, எல்லா இடங்களிலும், பஸ்ரா, கூஃபா, எல்லா நகரங்களிலேயும் உஸ்மானுடைய கவர்னர்கள் இருக்கின்றார்கள். கொதித்தலம்பிக் கொண்டு அநேகமானவர்கள் குடும்பத்தவர்கள். இப்படிப்பட்ட நிலையிலே என்ன செய்வது? அலிக்கு செய்வது அறியவில்லை, என்ன செய்வது என்று தடுமாறுகின்றார்கள். இங்கே ஒரு புறத்திலே அழுத்தம் இருக்கின்றது. என்ன அழுத்தம்? முதல்ல நீங்கள் உங்களுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்திலே முதல்ல அந்த கொலைகாரர்களிடத்தில் இருந்து பழிவாங்க வேண்டும் என்று ஒரு சாரார் பிடிக்கின்றார்கள். ஆனால் உஸ்மான் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கின்றார்கள், இது நிலைமை அல்ல, முதல்ல முக்கியமான விடயங்களை எதுக்கு நான் பிரையாரிட்டி கொடுக்கணும், முதலுரிமை கொடுக்கணும், இங்கேதான் பிரச்சனை வருகின்றது. அவர்களே இஜ்திஹாத் என்று சொல்வது இங்கேதான், அதாவது சில நேரம் பிழைக்கும், சில நேரம் சரிபட்டு வரும். இங்கேதான் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சிந்திக்கின்றார்கள், தூர நோக்கத்தை கொண்டவர்களாக, ஒரு காதியாக, மிகப்பெரிய அறிஞராக, மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்டவராக இருந்தார். அவர் பார்க்கின்றார், இப்பொழுது இந்த அநியாயக்காரர்களுடைய கையில தான் மதீனாவுடைய முழு பவரும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர்களை பழி வாங்குறதுக்கு இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு எந்த பவரும் இல்லாம அவர்களை எதிர்த்து போரிட வேண்டி வந்தால் எனக்கும் அதே நிலை ஏற்படும், இன்னும் ஒரு அராஜகம் இங்கே அரங்கேறும், மிகப்பெரிய ஒரு இரத்த வெள்ளம் இங்கே ஓடு. அதனால் அவர் நினைக்கின்றார், இதை சற்று பிற்படுத்துவோம், இந்த ஃபைல கொஞ்சம் டிலே பண்ணி பார்ப்போம், என்ன செய்வோம், முதல்ல அமைதியை
பாதுகாப்பான சூழலை மதீனாவுல ஏற்படுத்துவோம். மதீனத்து ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நகரம் இது. இதிலே பாதுகாப்பான சூழல் அங்கே யார் இருக்கின்றார்கள்? மிகப்பெரிய சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். நபியுடைய மனைமார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பாரிய பொறுப்புகளோடு தான் வந்திருக்கின்றார்கள். அதனால் தான் சோர்களே, அலியுடைய ஆட்சி காலத்தை பார்த்தால் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி, இவ்வளவு பெரிய ஒரு அறிஞர், இவ்வளவு பெரிய ஒரு போர் வீரராக இருந்த பொழுதிலும் 5 ஆண்டு ஆட்சி காலத்திலே எந்த ஒரு இஸ்லாமிய வெற்றியையும் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே சேர்க்க முடியவில்லை. அதற்கு அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவினால் முடியாமல் போய்விட்டது. ஏன்? அதற்கு காரணம் ஃபித்னா. எந்த ஒரு சமுதாயத்திலே ஃபித்னா, பிளவுகள், குழப்பங்கள் மேலோங்கி இருக்குமோ அந்த சமுதாயத்துக்கே முன்னேற முடியாது. எந்த துறையிலும் முன்னேற முடியாது. பொருளாதாரமோ, நாட்டை வளர்ப்பதோ, நாட்டை அபிவிருத்தி செய்வதோ, ஏனைய எதிரிகளுடைய அந்த அதாவது புரோதங்களை, அவர்களுடைய எதிர்ப்புகளை தடுத்து நிறுத்துவதோ எந்த பணியிலும் ஈடுபட முடியாது. இந்த உள்பூசல்களே தான் அலியுடைய கடைசி காலம் வரைக்கும், 5 ஆண்டு காலம் வரைக்கும் கழிந்தே அதே வழியிலே அவர்களும் கடைசியாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கலாம். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்கின்றார்கள்? இப்பொழுது அலிக்கு பெரிய அழுத்தம், பெரிய பிரஷராக இருக்கின்றது, பழி வாங்க வேண்டும். இப்ப இவங்க நினைக்கிறாங்க, என்ன செய்யணும்? முதலாவதாக இந்த உஸ்மானின் மீது கொல்லப்பட்ட சந்தேகம் என்ன? தன்னுடைய குடும்பத்து மக்களை கவர்னர்களாக இராக்கல, சாமில, மசர்ல எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவர்களை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். நான் அவர்கள் அப்படியே வச்சிருந்தா எனக்கும் இந்த சந்தேகம் தானே வரும். அதனால் என்ன செய்கின்றார்? உடனடியாக அவர்களுடைய ஆட்களை அனுப்பி ஒவ்வொரு தலைநகரங்களில் இருந்த கவர்னர்களை எல்லாம் நீக்க செய்கின்றார். இங்கே இருந்த ஒரு புதிய அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இந்த கடிதத்தை கொடுத்து அவருக்கு திரும்பி மதீனாவுக்கு வரும்படி அழைக்கின்றார்கள். இந்த இடத்திலே அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சற்று ஒரு கணம் தீவிரமாக யோசித்தார்கள். ஏன்? அவசரமாக இந்த நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் படிப்படியாக செய்யாமல் ஒரே வேகத்திலே, எடுத்த கடியிலே ஒரே வேகத்திலே எல்லா ஆளுநர்களையும் கவர்னர்களையும் நீக்கும் கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. பசராவுக்கு, கூஃபாவுக்கு, மசருக்கு, யமனுக்கு, இப்படியாக அதாவது கூஃபாவுக்கு அபு மூஸா அஷ்அரி அனுப்புகின்றார்கள், சஹல் இப்னு ஹுனைஃபை அனுப்புகின்றார்கள், உஸ்மான் இப்னு ஹுனைஃபை அனுப்புகின்றார்கள், எதுக்கு? பசராவுக்கு அனுப்புகின்றார்கள். அதே போன்று இந்த கவர்னர்கள் எல்லாம் புதிய அப்பாயின்மெண்டோடு போய் அந்த நகரங்களுக்கு போய் கலீஃபாவுடைய கடிதத்தை கொடுத்து, இதோ புதிய அப்பாயின்மெண்ட் நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்க வாபஸ் பெற்று மதீனாவுக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றீர்கள் என்று சொன்ன நேரத்திலே சிலர்கள் தவிர்த்து கொண்டார்கள். பெரும்பாலானவர்கள் ஓம்பட்டு அப்படியே விலகி வந்தே அலியுடன் பைஅத் செய்து கொண்டார்கள். ஆனால் பைஅத் செய்ய பின்வாங்கியவர்களில் மிக பிரதானமானவர் தான் ஷாமிலே, அந்த ஷாமிலே இருந்த கவர்னராக இருந்த முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த புதிய அப்பாயின்மெண்டோட போன கவர்னரை டமஸ்கஸுக்குள்ள வர்றதுக்கே இடமளிக்கல, திறந்துட்டாங்க. இங்க வராது, இங்க வராது. இங்க ஏன் தெரியுமா? முதல்ல உஸ்மானுடைய பழி தீர்க்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னால் தான் கவர்னர்களை மாத்திரது, அடுத்தடுத்த ஸ்டெப்ல அதுக்கு பின்னால்தான். ஏன் சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அவர்களுடைய மனைவி என்ன செய்கின்றார்கள்? அந்த மக்களுடைய ஷாம் வாசிகளுடைய உணர்வுகளை எல்லாம் கிளப்பி எடுக்கும் விதமாக உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலே அணிந்திருந்த அந்த ஆடை, அது எப்படி இருக்கும்? இரத்தம் படிந்த ஆடை அல்லவா? அந்த ஆடையை எடுக்கின்றார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய மனைவி நாயிலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அவர்கள் வந்து தடுக்கின்றார்கள் அந்த எதிரிகளை. அந்த நேரத்திலே அவர்களுடைய 2 விரல்கள் வெட்டப்படுகின்றது, கையில ஒரு பகுதி அப்படியே வெட்டப்படுகின்றது. இந்த 2 விரல்களையும் அந்த அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பாவோட சேர்த்து அப்படியே எங்க அனுப்பிட்டாங்க? ஷாமுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க தான் இந்த உஸ்மானுடைய குடும்பத்தில் இந்த இரத்தத்துக்கு பொறுப்பு, நீங்க தான் இதுக்கு சரியான நேர்மையை தேடித்தர வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? அனுப்பிவிடுகின்றார்கள். இப்ப இதை பார்த்த முஆவியாவுக்கு பெரிய ஆச்சரியம். ஹலீஃபாவை கொலை செய்து விட்டார்களா? அதுக்கு பின்னால் அந்த மக்களோட அலி பய செஞ்சு விட்டாரா? அவர் சிந்தித்த ஆங்கிள் அப்படித்தான் இருந்தது, அவருடைய வியூ அப்படித்தான் இருந்தது. அங்கேதான் சோர்களே, இதுக்கு தான் இஜ்திஹாத்னு சொல்றது. இதுதான் அங்கே அவர்கள் சிந்தித்த விதம். இதில் தவறு இருக்கின்றார்களா? நிச்சயமாக தவறு இல்லை. இருவர்களுடைய நோக்கமும் ஏன்? அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்திலே உறுதியான முடிவிலே வந்தார்கள். இந்த அநியாயக்காரர்களிடத்திலே பழி தீர்க்க வேண்டும் என்ற உறுதியான மனோநிலையிலே தான் வந்தார்கள். அதே நேரத்திலே அவர்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். ஆனால் எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறது, எதுக்கு முதலுரிமை கொடுக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அவங்க சொல்றாங்க, இந்த பழியை தீர்த்து விட்டு தான் அடுத்த விடயங்களை பார்க்க வேண்டும்.
இவர் நினைக்கிறார் இல்ல, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மதீனாவுல அமைதியை நிலவு செய்ய வேண்டும். அதே போன்று ஏனைய எல்லா நகரங்களிலையும் இந்த ஹலீஃபாக்குரிய கட்டுப்பாட்டை எடுத்து வர வேண்டும். எல்லா பேர்களும் பயச் செய்யணும். ஷாமில் உள்ளவங்க பயச் செய்யணும். இராக்கில, யமன்ல, மசர்ல உள்ள எல்லா மக்களும் பயச் செய்தால் தானே ஒரு சரியான ஆட்சியாக இருக்கும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த ஆடையையும் அந்த இரண்டு விரல்களையும் அப்படியே ஷாமில் இருக்கக்கூடிய தமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பள்ளியில மிம்பர்ல தூக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் நாம் நினைத்து பார்ப்போம் சோர்களே. நாங்கள், எங்களுக்கு இத்தனை காலம் கடந்து, இத்தனை நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பின்னால் அந்த ஆடையை பார்க்கும் நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டால் எங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு வேதனை ஏற்படும். அப்ப ஐந்து நேரம் பள்ளிக்கு வந்து போகக்கூடியவர்கள் இரத்தம் படிந்த ஆடையை பார்க்கின்றார்கள். மனைவியுடைய இரண்டு விரல்களும் சேர்ந்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நிலைமை மோசம் சொல்லுகின்றார்கள். உடனடியாக, எதற்கு நீங்க தாமதிக்கின்றீர்கள், உடனடியாக படையை தயார் செய்யுங்கள் மாவியாவே. எதற்காக? மதீனாவுக்கு சென்று அந்த அநியாயக்காரர்களிடத்தில் இருந்து பழிதீர்த்து வருவதற்காக வேண்டி உடனடியாக தயாராகுங்கள் என்று கவர்னரை அவர்கள் அழைக்கின்றார்கள், அமீரை அழைக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மதீனாவுல இருந்த தல்ஹா, சுபைர் இவர்களும் வந்து சொல்லுகின்றார்கள், அலியே, நீங்க ஹிலாபத்துக்கு வந்துட்டீங்க, இப்ப நாங்க பைய செஞ்சிட்டோம், ஆனால் நீங்க முதல் முதலாக இந்த அநியாயக்காரர்களிடத்துல பழி தீர்த்து விடுங்கள், அவர்களிடத்துல பழி வாங்கி விடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் விவேகியாக நிதான போக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கேட்கின்றார்கள், எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து நாங்க எப்படி இப்ப போராடுறது? அவங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க தான் எங்களை வழி நடத்துறாங்க. ஏன், எல்லா படைப்பலமும் அவங்க தான் இருக்குது. ஆயுதம் தரித்தவர்களாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாத நேரத்தில் எப்படி இப்ப செய்யறது? இன்னும் ஒரு இரத்த காரிக்கா போகும்படி செய்கின்றீர்கள் என்று அவர்களை சமாதானப்படுத்த அவர்கள் செய்து விடுகின்றார்கள். ஆம், நீங்க சொன்ன கருத்து சரிதான் என்று அப்படியே விலகி சென்று விடுகின்றார்கள். அவர்கள் அப்படியே உத்தரவோட நாங்க உம்ரா செய்ய போறோம் என்று இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து கொஞ்சம் லேசாக ஒதுங்கி மக்காவுக்கு போயிட்டாங்க. அங்கே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அங்க மக்காவுக்கு போயிட்டாங்க. இப்ப மக்காவுல இருக்கக்கூடிய மக்களிடத்திலையும் உஸ்மானுடைய பழி தீர்க்கப்பட வேண்டுமே. அவர்களுடைய குடும்பம், குடும்பவாசிகள் மக்காவுல நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. உஸ்மானுடைய பழி தீர்க்கப்பட வேண்டும் இந்த இடத்துல. அப்ப ஜுபைர், தல்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயின் இவர்களும் இதற்காக வேண்டி அலியை தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே முஆவியா பைய செய்ய மறுத்து அவரும் என்ன செய்கின்றார், படையை தயார்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார். அதே நேரத்தில் தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்த வேண்டும், மதீனாவுல சுமூகமான நிலையை ஏற்படுத்த வேண்டும். கன்ஃபியூஸ், மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்கின்றார்கள். அங்கே இருந்த ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், சரி நாங்க இப்படி செய்வோம். இப்ப ஹலீஃபா என்ன சொல்லுகின்றார், அலி என்ன சொல்லுகின்றார், எனக்கு கண்ட்ரோல் இல்லை என்று சொல்றார், எனக்கு படை பலம் இல்லை, பழுதீர்க்கலாம் படைப்படம் இல்ல. இவங்க யோசிக்கிறாங்க வேறுறங்கல்ல, நாங்க என்ன செய்வோம், நாங்க ஈராக்குக்கு போவோம். ஈராக்கில் உள்ள பஸ்ராவுல வந்து பெரிய படை இருக்கின்றது. அவர்கள் ரோமர்கள் பாரசீகர்கள் எல்லாம் அடித்து துரத்தி அந்த பகுதிகளை எல்லாம் உஸ்மானுடைய ஆட்சி காலத்திலே வென்றெடுத்த போராளிகள் எல்லாம் மிகப்பெரிய படை பஸ்ராவுல இருக்கின்றது. ஆகவே பஸ்ராவுக்கு சென்று அங்குள்ள படையை அழைத்துக் கொண்டு, நல்ல நன்றான், அங்குள்ள படையை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு வந்து அலிக்கு சப்போர்ட் கொடுத்து மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த கொலைகாரர்களை எல்லாம் பழி வாங்கி அவங்களை எல்லாம் கொலை செய்வோம். சிந்தித்த முறையில் எந்த தவறும் கிடையாது அவர்களே. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய இஜ்திஹாதன் சொல்வது. அதனால் தான் ஒரு மனிதன் எந்த ஒரு விடயத்திலும் அவனுக்கு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்து ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலும் அந்த முறைகளையும் அறிந்த ஒரு மனிதன் ஆற்றலாக முறையாக ஆய்வு செய்து ஆய்வு பிழைத்து விட்டால் அவனுக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. தியாகத்துக்காக வேண்டி, அவன் மேற்கொண்ட ஆய்வுக்காக வேண்டி அது சரிபட்டு விட்டால், ஹக்குக்கு அவர் நேர்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு நன்மை இருக்கின்றது, ரெண்டு நன்மை இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே ஒரு சாரார் பிழைக்கின்றார்கள், ஒரு சாரார் சத்தியத்துக்கே நேர்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மதீனா மக்காவுல இருந்த சில சகாக்களோட ஒரு படையை திரட்டி பஸ்ராவுக்கு செல்கின்றார்கள். நிலைமை எப்படி இருக்கும், இராக்கியை நோக்கி செல்கின்றார்கள். அதுல எல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. அங்க போனால் அங்க என்ன செய்கின்றார்கள், அங்கே உள்ள மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நீங்கள் எங்களுடன் வாருங்கள், உஸ்மானுடைய பழி தீர்ப்பதற்காக வேண்டி, உஸ்மானுடைய பழியை தீர்ப்பதற்காக வேண்டி, அந்த கொலை பழியை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வாருங்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு ஹலீஃபா இருக்கிறார், அங்கு ஒரு கவர்னர் இருக்கிறாரே, அவர் சொல்றாரே, நான் அலியோட பய செஞ்சிருக்கிறேன், அவரோட ஆர்டர் இல்லாம எந்த படையும் வெளியேற்ற முடியாது. அங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. கூஃபாவுல அபூ மூஸா அஷ்அரி இருக்கிறார், கூஃபாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. கூஃபாவுல என்ன செய்யறாங்க, அங்கே சுமாராக இந்த மதீனாவுல இந்த அநியாயத்தை செய்துவிட்டு சிலர்கள் பஸ்ராவுக்கும் கூஃபாவுக்கும் வந்திருந்தார்கள். அங்கே உள்ள சில மக்களை இனம் கண்டு சுமாராக 500-600 பேர்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். உஸ்மானுடைய கொலையில ஈடுபட்டவர்கள். இஸ்லாமிய சட்டத்தில் அப்படித்தான், ஒரு கொலையில ஒரு கூட்டம் ஒரு ஊர்தான் சேர்ந்து அந்த கொலையை செய்தாலும் எல்லாரும் அதுக்கு துணை போனாங்கன்னா எல்லா பேரையும் கொலை செய்யும். இஸ்லாமிய சட்டம் இவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, அலி வந்து அல்லாஹுடைய ஹத்தை நிலைநாட்ட மறுக்கின்றார், பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஹத்தை நிலைநாட்ட மறுக்கின்றார், டிலே பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் கொலையாளிகளை வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன் தேவையில்ல, கண்ணுக்கு முன்னால் இருக்கிறாங்க, எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவங்க, பெரிய நீண்ட என்ன செய்யறது இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி அவங்களோட நிறைய வாக்குவாதங்கள் நியாயங்கள் எல்லாம் கேட்டு இந்த பழி தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் மதீனாவும் நடமாடிக்கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து கொண்டு அலி வந்து வேற வேற காரியங்கள் ஈடுபட்டார்கள். இவர்களுடைய பிரச்சனை. இப்ப இங்கேயும் ஒரு இரத்தக்காரி பலர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த செய்தி அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்பட்டதும் அவங்க பாக்குறாங்க, என்னடா என்னுடைய ஆட்சியில இவங்க பய செஞ்சுட்டு என்னுடைய உத்தரவு இல்லாம போயிட்டாங்க, என்ன எண்ணத்துல போனாங்கன்னு தெரியாதே. இப்ப அலி என்ன செய்கின்றார், மதீனாவிலிருந்து படையை திரட்டி பஸ்ராவுக்கு வருகின்றார். பஸ்ரா அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அவருடைய ஆட்சிக்குட்பட்டு பய செய்த ஊர் அல்லவா, அந்த ஊரை தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பஸ்ராவை நோக்கி அவர்களுடைய படையை திரட்டி வருகின்றார்கள். அதுவும் ஒரு பெரிய படையாக, சுமாராக 30,000 பேர்கள் கொண்ட ஒரு படையை தான் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் திரட்டி வருகின்றார்கள். இதெல்லாம் நீண்ட சம்பவங்கள் சோர்களே. அவர்கள் அப்படியாக பஸ்ராவை நோக்கி படையை திரட்டி வந்த நேரத்திலே என்னவாகின்றது, அங்கே வந்து பார்த்தால் நிலைமை தலைகீழாக இருக்கின்றது, இங்கே நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. இவர்களும் இன்னுமே அந்த பிடிவாதத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பழிதீர்க்க வேண்டிய பிடிவாதத்திலே இருக்கின்றார்கள். பைய சேர சிந்தனை யாருக்கும் கிடையாது, அமைதியை நிலவு வைக்கக்கூடிய சிந்தனை யாருக்குமே கிடையாது. இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், ஆள் அனுப்பி பேசி பார்க்கின்றார்கள். இவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்க வந்த நோக்கம் வந்து உங்களுக்கு படை பலம் இல்லை, ஆகவே ஒரு படை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வந்தோம், அதற்காக வேண்டி உங்களுக்கு உதவி தந்தே அந்த கொலைகாரர்களிடத்தில் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே அலி ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி என்று சொன்னா ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையில தான் இருக்கிறோம், நானும் அந்த சிந்தனையில தான் இருக்கிறேன், நீங்களும் அதே சிந்தனையில் இருக்கிறீங்களா, பிரச்சனை இல்லை. இப்ப அன்றைய இரவு வந்து மிக நிம்மதியாக கழிக்கிறாங்க. அலி ரதியல்லாஹு தஆலா உங்களுக்கு கன்ஃபார்ம், இப்ப யுத்தம் எல்லாம் கிடையாது, பிரச்சனை எல்லாம் கிடையாது, நிம்மதியாக சமாதானமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற சிந்தனையில அவர்கள் அன்றைய இரவை கழிக்கக்கூடிய நேரத்திலே இரண்டு அணியினர்களையும் துரோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. என்ன செய்கின்றார்கள், ஏன் அலியோட வந்தவர்களே அந்த கொலை வெறி பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள், இரத்த வெறி பிடித்தவர்கள் செய்கின்றார்கள், அலியுடைய படையில் இருக்கிறாங்க, அதே போன்று பஸ்ராவுலையும் இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒவ்வொரு படையும் அவரவருக்குள்ளே உள்ளவர்களை கொலை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். திடீரென இரவுலே நடுநிசியிலே இரண்டு பக்கத்திலையும் தாக்குதல், எப்படி உள்பூசல், உள்ளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்யற மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க, இவங்களாக கிரியேட் பண்றாங்க. முஆவியா பார்க்கிறாரு, என்னப்பா இது, அதாவது பஸ்ராவில் இருக்கக்கூடியவங்க பார்க்கிறாங்க, அங்க பஸ்ராவில் யார் இருக்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு முஆவியா இல்ல சாரி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா, அதே போன்று ஜுபைர் தல்ஹா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க பார்க்கறாங்க, இது என்ன நடந்தது, நாங்க காலையில சமாதானமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் இருக்கிற நேரத்தில் ஏன் நீங்க வெட்டி கொள்றீங்க, இல்ல அலியுடைய படை வந்து எங்களை தாக்கினாங்க அதனால நாங்களே எதிர்த்து தாக்குறோம், பிரச்சனை மாறிடுதா இல்லையா. அப்ப யோசிக்கிறாரு, அடே நேற்று எங்களோட சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி முற்பட்டவர் இப்ப மோசடி செய்து அவருடைய ஆட்களை அனுப்பி இங்கே கொலை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கமும் அதே மாதிரி அலி கேட்கின்றார்கள், குஃபூயா இபாதல்லாஹ் ஹைத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிறுத்துங்கள், என்ன விளக்கம் என்று கேட்கின்றார்கள். இவர்கள் பொய்யுரைக்கின்றார்கள், அதோ பஸ்ராவுடைய படை எங்களுடைய படைக்குள்ளே புகுந்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் எதிர்த்து தாக்கிக் கொண்டிருக்கின்றோம், எல்லாமே கலந்து விட்டது. அலிக்கு வந்து எதுவுமே விளங்கவில்லை. இந்த நேரத்திலே தான் இந்த பிரச்சனைக்கு பின்னால் தான் அந்த ஜமலுடைய யுத்தம் ஆரம்பமாகின்றது. அதாவது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு முடிந்த அளவு முயற்சித்தார்கள், இந்த யுத்தம் நடக்கக்கூடாது, இந்த யுத்தம் நடக்கவே கூடாது என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்தார்கள், பல முயற்சிகளை பல முறைகளை கையாண்டார்கள். ஆனால் இரு பகுதியிலையும் இரத்த வரி பிடித்த அவர்களுடைய சுயநலங்களுக்கு ஏன் இங்கே சமாதானமான முறையிலே இந்த இரண்டு படையினர்களும் சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்தால் அடுத்த பலி யாரிடத்திலே இருந்து தீர்க்கப்படும், உஸ்மானுடைய உஸ்மானை கொலை செய்தவர்களிலிருந்து பழி தீர்க்கப்படும், அதனால் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. இங்கே ஒரு அநியாயத்தை இவர்கள்
கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். அப்படியாகத்தான் அந்த யமனுடைய யுத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதிலே 10,000 பேர்கள் என்று, இன்னும் சில ரிவாயத்துகளிலே 18,000 பேர்கள் என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய அழிவு இரண்டு அணியிலையும் ஏற்படுகின்றது. இதை யாருமே சரியாக விளங்க வேண்டும் சொற்களே. சகாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனைகள்ல நாங்க ஆய்வு செய்து நாங்க இவர் சரி இவர் பிழை என்று சொல்லி முடிவு செய்வதற்கு எங்களை யாருக்குமே எந்த அனுமதியும் கிடையாது, எந்த அனுமதியும் கிடையாது என்று சொன்னால், நபி அவர்கள் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், லா தத்தஹிதூஹும் அரதம் மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் விடக்கூடிய தவறுகளுக்கு அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவைகளை நியாயப்படுத்துவதற்கு வந்து விடாதீர்கள். நீங்க ரெண்டு குரூப் சண்டை பிடிச்சு கொண்டீங்கன்னா பாத்தீங்களா, ஆயிஷாவும் அலியும் சண்டை பிடிக்கவில்லையா, முஆவியாவும் அலியும் சண்டையிடவில்லையா, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் சண்டையிட்டு இருக்கிறார்கள், நாங்கள் பிரச்சனைப்பட்டா என்ன என்று நீங்கள் என்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுட்டிக்காட்டி உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த முற்பட்டு விடாதீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே அவர்களுடைய கையளவுக்கு அள்ளி வாரி வழங்கிய தியாகம் இருக்கின்றது. இது நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே உகது மலையளவு தங்கத்தை தான் தியாகம் செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தனர். ஆகவே இங்க தீர்ப்பு கொடுக்கிறதுல எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. நாங்கள் சரத்திரத்தை உள்ளத உள்ளபடியாக நாங்கள் படிக்க வேண்டும் என்ற குர்ஆன்லே அல்லாஹு தஆலா ஒரு தெளிவான விடை சொல்கிறான். சூரத் ஹுஜுராத்திலே வஇன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன க்தத்தலு, மூமின்களிலே இரண்டு பிரிவினர்கள் சண்டையிட்டுக் கொண்டார். நல்ல கவனிங்க சொல்களே, இரு பிரிவினர்கள் மூமின்களிலே சண்டையிட்டுக் கொண்டார். ஃபகாதிலு லதி தபகி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ், இதுல யாரு அத்துமீறுகின்றார்களோ, உதாரணமாக ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஷரீஅத்துக்கு, அதாவது உட்பட்ட முறையான ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக வேண்டி ஒரு சாரார் ஏதோ ஒரு இஜ்திஹாதின் மூலமாக வந்தார்கள் என்று சொன்னால், ஃபகாதில் உள்ளத்தி தபகி, இந்த கிளர்ச்சியாளர்களை இந்த அத்துமீறக்கூடியவர்களை எதிர்த்து போரிடுங்கள். நபிக்கு கொடுக்கப்படக்கூடிய குர்ஆனிய வழிகாட்டல், அல்லாஹுடைய வழிகாட்டல், ஃபகாதில் உள்ளத்தி தபகி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் அந்த முடிவின் பக்கம் அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும், இரு சாராரையும் சமாதானப்படுத்தும் வரைக்கும் நீங்க அவர்களை எதிர்த்து போறீங்கள். அவர்கள் எல்லை மீறி அவர்கள் என்ன செய்தால், யுத்தம் செய்தால், எல்லை மீறினால் அவர்களை எதிர்த்து போறீங்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். அனைத்து பேர்களும் சகோதரர்கள், அவர்களே ரவ்வண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். ஆகவே இந்த வசனத்துக்கு ஒப்ப இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், இந்த இரு சாரார்களும் மூமிங்கள் தான், இதில் யாரும் ஈமானுடைய வட்டாரத்தில் இருந்து வெளியேறவில்லை. அவர்களுடைய அந்த இஜ்திஹாதுக்குட்பட அவர்கள் செயல்பட்டார்கள். அலி ஒரு சிந்தனையிலே ஒரு நோக்கத்திலே பார்த்தார்கள், அவர்கள் இன்னும் ஒரு கோணத்திலே பார்த்தார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த யுத்தங்கள். இப்படியாக அந்த யுத்தம் முடிவடைகின்றது. யுத்தம் முடிவடைந்த நேரத்திலே பல சேதங்கள், அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடைசி கட்டத்திலே தலைமைத்துவத்தை கூட தாங்குகின்றார்கள். யுத்தத்துடைய பொறுப்பை அவர்கள் எடுக்கின்றார்கள். ஒரு ஒட்டகத்திலே ஹௌதஜ் என்று சொல்லக்கூடிய கூடாரம், அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து அந்த கூடாரம் கவச ஆடைகளினால் அதாவது முழுமையாக பாதுகாக்கப்பட்டு அவர்கள் அந்த யுத்த களத்திலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இப்ப யுத்தத்தை ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக இனி குர்ஆனை உயர்த்தி காட்டுகின்றார்கள். ஆயிஷாவுடைய ஒட்டகத்துக்கு பக்கத்திலே கடுமையான போர் நடந்து 70 பேர்கள் அந்த இடத்துல கொலை செய்யப்படுகின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. யாரு, ஏன், அவங்க தானே உஸ்மானை கொலை செய்தவர்களுடைய பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அலியுடைய படையில இருக்கக்கூடியவங்கள பெரும்பாலானவர்கள் அந்த தவறை செய்தவர்கள். இவங்களுக்கு என்ன நோக்கம், ஆயிஷாவுடைய கதையை முடிச்சா இந்த டிமாண்ட் இருக்க மாட்டாது, உஸ்மானுடைய பழியை தீர்க்கிற பேச்சு வராது, அதனால உம்முல் மூமினை அவர்கள் தாக்குவதற்கு முயற்சித்தார்கள், கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அந்த இடத்திலே அவர்களை சுற்றி இருந்த போராளிகளில் 70 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 70 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். குர்ஆனை தூக்கி இந்த குர்ஆனின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட நேரத்திலே குர்ஆனை சுமந்திருந்த ஒரு வீரன் அங்கே கொலை செய்யப்படுகின்றார். இப்ப பார்க்கிறாரே, இப்ப நிலைமை முத்தி கொண்டு போகின்றது. அலி சொல்லுகின்றார், நீங்க வேகமாக போய் ஆயிஷா ஏறி இருக்கக்கூடிய ஒட்டகத்துடைய கவனம், ஒட்டகத்துடைய காலை அறுத்து விடுங்கள். அப்படியே அந்த ஒட்டகம் கீழே வந்து விட்டது என்று சொன்னால், ஒட்டகம் கீழே வந்து யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டதான் இவங்க கொஞ்சம் தடுத்துடும், இவங்க நிறுத்தி பார்க்கிறாங்க, அலி நிறுத்தவில்லை, அவர்களுடைய படையில யாருமே நிறுத்தாப்பட இல்லை. இப்படியான ஒரு சந்திரத்தை மேற்கொண்ட நேரத்திலே ஒட்டகத்துடைய கால்கள் வெட்டப்பட அந்த ஒட்டகம் அப்படியே சாய்ந்து விட ஆயிஷா கீழே வந்து விடுகின்றார்கள், இறங்கி விடுகின்றார்கள். உடனடியாக யுத்தம் முடிவுக்கு வருகின்றது, யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. அதற்கு பின்னால் அலி ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்களிடத்திலே போய் மிகவுமே மனமுருகி பேசுகின்றார்கள், மிகவுமே மனமுருகி பேசுகின்றார்கள். யா உம்மா உம்முல் முஃமினீனே, தாயே என்று அழைக்கின்றார்கள். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆம், கஃபர் அல்லாஹு லக், உங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடட்டும். அப்ப அவர்கள் அந்த தவறை உணர்கின்றார்கள். இரு சாரார்களும் தவறை உணர்ந்து அவர்கள் பரஸ்பரம் முறையாக பேசிக்கொண்டு அலியுடைய படையிலே தான் யார் இருக்கின்றார்கள்? முஹம்மது இப்னு அபிபக்கர், ஆயிஷாவுடைய உடன் பிறந்த சகோதரர் முஹம்மது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அலியுடைய படையில் இருக்கிறாங்க. சகோதரிக்கு எதிராக இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களையும் அனுப்பி நீங்க இந்த உங்களுடைய சகோதரியை அழைத்துக் கொண்டு அப்படியே போயிருங்க, அவர்களுக்கு ஒரு வீட்டை தயார்படுத்தி அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பல அதாவது சன்மானங்களை கொடுத்து பல கிப்டுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை மிகவுமே கௌரவமான முறையிலே அனுப்பி வைக்கின்றார்கள், மிகவுமே கௌரவமான முறையிலே அனுப்பி வைக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், எனக்கு மலிக்கும் இடையிலே நடந்த பிரச்சனை எது தெரியுமா? இதை போன்றே ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய கணவனின் உறவினர்களுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அது, அதை நாங்களாக பார்த்து தீர்த்து கொண்டோம் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் நல்ல பக்குவத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த விடயத்திலே பேசி பாவங்களை சம்பாதித்த எத்தனை பேர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கின்றார்கள். அலியை அளவு கடந்து நேசிக்கக்கூடியவர்கள் ஆயிஷாவை திட்டி இருக்கின்றார்கள் இந்த ஷியாக்கள் போன்றவர்கள். அதே போன்று ஹவாரிஜிகள் என்ன செய்கின்றார்கள்? அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாத்திலே இருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் சலஃபுகள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய ஆயுதங்களை இந்த ஃபித்னாவிலே இருந்து பாதுகாத்தான், ஆகவே உங்களுடைய நாவுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த ஃபித்னாவுடைய விடயத்திலே பேச முற்பட்டு விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இப்படியாக அந்த யுத்தம் முடிகின்றது. அதற்கு பின்னால் சிஃபீன் என்ற யுத்தம் அடுத்த பக்கமாக முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பயச் செய்ய முடியாது என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே அவர்களை எதிர்த்தும் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு படையை திரட்டுகின்றார்கள். படையை, அது ஒரு பெரிய படை, சாதாரணமான ஒரு படை அல்ல, 125,000 பேர்களை கொண்ட ஒரு படையை ஷாமை நோக்கி அவர்கள் எடுக்கின்றார்கள். மதீனாவுல இருந்தே அந்த பெரிய படை, இப்ப மதீனாவுல இல்ல, இவங்க வந்து கூஃபாவுக்கு வந்துட்டாங்க, பஸ்ராவுல கூஃபாவுல இருந்து கூஃபாவுல இருக்கக்கூடிய மக்களையும் பஸ்ராவுல இருக்கக்கூடிய மக்களையும் எல்லா பேர்களையும் சேர்த்து 125,000 பேர்கள் கொண்டு ஒரு பெரிய படையை எடுத்துக்கொண்டு ஷாமை அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர தயாராகி வெளியேறுகின்றார்கள். அங்கேதான் சுஃபீன் என்ற யுத்தம் நடக்கின்றது. அந்த நேரத்திலேயும் எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தைகள் கலைக்கின்றார்கள். அந்த இரு சாரார்களுக்கும் அதுக்கு உடன்படவில்லை. அங்கே ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. சாதாரணமான ஒரு யுத்தம் அல்ல சகோதரர்களே, சாதாரணமான யுத்தம் அல்ல, பல மாதங்கள் நீடித்த, பல உயிர்களை பலியெடுத்த அகோரமான ஒரு யுத்தம். ஏற்கனவே நான் சொல்ல மறந்துவிட்டேன், இந்த யுத்தத்திலே ஜமலுடைய யுத்தத்திலே மிக முக்கியமான சஹாபாக்களாகிய யாரு? தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இவங்க எல்லாமே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் ஜமலுடைய யுத்தத்திலே. இப்பொழுது இந்த அதாவது சிஃபியினுடைய யுத்தத்திலே இரண்டு படைகளும் சந்தித்துக் கொள்கின்றது. எத்தனையோ முறையில இந்த படையை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சிஃபியினுடைய இடத்துக்கு அலியுடைய படையும் வருகின்றது, அதே இடத்துக்கு முஆவியாவுடைய படையும் வருகின்றது. திருப்பி அனுப்ப வேண்டும் என்று எத்தனையோ முறையில் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏன் முன்னைய ஒரு ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் இருக்கின்றது அவர்களுக்கு, அதனால இன்னும் ஒரு இரத்து கலரி ஏற்படக்கூடாது, ஆனாலும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கவும் வேண்டும், அந்த கிலாபத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அராஜகம், எல்லா பேர்களும் கொலை வரி பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள், இரத்த வரி பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள். இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த பக்கம் விட்டுவிடவில்லை, இரு சாரார்கள் மோதுகின்றார்கள். பல நாடுகள் நீடித்த யுத்தத்திலே சுமாராக வரலாறு சொல்லுகின்றவர்களே, 70,000 அதிகமானவர்கள், 70,000 அதிகமானவர்கள் இரு தரப்பிலும் பழி போகும் அளவுக்கு அகோரமான யுத்தம். ஒரு கட்டத்தில் யுத்தம் முடிகின்றது, மீண்டும் அந்த யுத்தம் கிளம்புகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அலியுடைய படையிலே தான் யார் இருக்கின்றார்கள்? அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அம்மார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபி, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படையில வந்திருக்கிறாங்க. இப்ப அம்மார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஏதோ ஒரு முறையில் அதாவது முஆவியாவுடைய படையில இருந்த, அதுவும் யாரு, சஹாபாக்களோ முஆவியாவோட நெருக்கமான உறவை கொண்டவர்களோ அல்ல, இந்த கொலை செய்தவர்கள், உஸ்மானை கொலை செய்த அதே மக்கள், அதே கூட்டத்திலே சிலர்கள் யாரோட இருந்தாங்க, பெரும்பாலானவங்க அலியுடைய பக்கம் தான் இருந்தாங்க, சிலர்கள் முஆவியாவுடைய கூட்டத்தில் இருந்தாங்க. அவர்கள் இருவர்கள் சேர்ந்து யாரை கொலை செய்து விட்டார்கள்? அம்மாரை கொலை செய்து விட்டார்கள். அம்மாரை கொலை செய்ததும் யுத்த களத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுகின்றது. அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உறுதி வந்து விட்டது, நாங்கள் ஹக்கிலே இருக்கின்றோம், நாங்கள் சத்தியத்திலே இருக்கின்றோம், முவாவியாவுடைய படைக்கு உறுதி வந்து விட்டது, நாங்கள் தவறிழைத்து விட்டோம். ஏன்? அந்த ஒரு ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அதாவது அம்மாருடைய விடயத்திலே நபி அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள், அம்மார், அம்மாருக்கு ஏற்பட்ட கைசேதமே, தக்துலுஹு அல் ஃபிஅத்துல் பாகியா, அத்து மீறக்கூடிய எல்லை மீறக்கூடிய ஒரு கூட்டம் தான் அம்மாரை கொலை செய்யும். இப்ப முடிவெடுக்கின்றார்கள், நாங்கள் சரியானவர்கள், அலியுடைய படை, ஆகவே முஆவியாவுடைய தரப்பினர்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று அவர்கள் உடனடியாக உணர்ந்து வாள்களை எல்லாம் கீழே போடுகின்றார்கள். மீண்டும் தூண்டப்படுகின்றது, மீண்டும் ஒரு யுத்தம் வருகின்றது, மீண்டும் அது திசை மாற்றப்படுகின்றது. குர்ஆனை சுமக்கின்றார்கள், குர்ஆனின் பக்கம் வாருங்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எதுக்குமே ஆன்சர் இல்லை. இவ்வளவு பெரிய இரத்த கலரி ஒன்று அங்கே ஓடுகின்றது. அப்படியாக இறுதியாக சில சஹாபாக்களை, அதாவது அபு முஸல் அஷரிய இந்த பக்கமும், அம்ருபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியை முஆவியாவுடைய பக்கமாக இருவரும் சேர்ந்து நீங்க ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று ஒரு கடைசியாக முடிவை எடுக்கும்படி அவர்களிடத்திலே பொறுப்பு சாட்டப்பட்டது. இரண்டு படைகளும் பிரிந்து செல்லுகின்றார்கள். இப்படியாக அந்த சிஃபியனுடைய யுத்தம் முடிகின்றது. இப்படியாக அலியுடைய ஆட்சி காலம் முழுக்க முழுக்கவே எதுவாக இருந்தது, முழுக்க முழுக்க யுத்தமாகவும் பிரச்சனையாகவும் தான் இருந்தது. கடைசியாக அவர்கள் ஹிஜ்ரி 40வது ஆண்டே ஹவாரிஜிகளோடையும் ஒரு யுத்தம் செய்து அதிலேயும் ஆயிரத்துக்கு அதிகமானவர்களை கொலை செய்து விட்டதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள், கூஃபாவுடைய அவர்களுடைய ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த பலமும் இருக்கவில்லை. கடைசி காலத்திலே, அந்திம காலத்திலே எந்த பலமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபியுடைய அந்த பழைய காலத்து சகவாசங்கள் செய்திகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு தலைவை கேட்கின்றார்கள், அலியே உங்களுக்கு தெரியுமா, மன் அஷ்கல் அவ்வலின், ஆரம்ப காலத்திலே இருந்த மக்களே மிக மோசமானவன் யார் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், முன்னைய சமுதாயத்தில் இருந்த மிக மோசமானவன் யார் தெரியுமா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒட்டகத்தை அறுத்தவன், ஆகிரு நாகத்தி சமூத், அந்த சமூது கோத்திரத்தினர்களுடைய ஒட்டகத்தை அறுத்தவன் தான் மிக மோசமானவன். சரி, மன் அஷ்கல் ஆகிரீன், பிற்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களிலே மோசமானவன் யார் என்று கேட்ட நேரத்தில் அலி சொல்றாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். அப்ப சொன்னாங்க, நபி அவர்கள் உங்களை கொலை செய்யக்கூடியவர்கள் தான் பிற்கால சமுதாயத்திலே வரக்கூடிய மிக மோசமானவன் என்று முன்கூட்டியே சொன்ன செய்திகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அலி ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உறுதி வந்து விட்டது, நான் நிச்சயமாக கொலை செய்யப்படுவேன், மாத்திரமே நபி அவர்கள் சொன்னார்கள், தாடியை பிடித்து அலியுடைய, இதோ உங்களுடைய இந்த தாடி இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய இரத்தத்தினால் நனைந்து விடும் என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப பிடித்துக் கொண்டு சொல்வார்கள், இந்த தாடி இரத்தத்தினால் எப்பொழுது நனையும், ஹதீஸில் இருந்த நம்பிக்கை எப்படி சொல்களே, அந்த என்னை கொலை செய்யக்கூடிய அந்த அநியாயக்காரன் எங்கே மறைந்திருக்கின்றான் என்று தன்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எங்கே அவன் வந்துவிடவில்லையா, நான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், என்னுடைய தோழர்களை நான் பார்க்க வேண்டும் என்று அப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்திலே தான் ஹவாரிஜிகள் ஒரு சூழ்ச்சியை செய்து அம்ருபுனுல் ஆசையும் முஆவியாவையும் அலியையும் குறிப்பிட்டு ஒரே நாளிலே கொலை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகின்றார்கள். ஷாமிலே முஆவியா இருக்கின்றார்கள், அதே போன்று எகிப்திலே அம்ருபுனுல் ஆஸ் இருக்கின்றார்கள், கூஃபாவிலே அலி இருக்கின்றார்கள். இந்த மூவர்களும் ஒரே நேரத்திலே, அதுவும் ரமலானுடைய மாதத்திலே 17 ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹவாரிஜிகள் பாருங்க, அவர்கள் முடிவு கட்டி இந்த மூவர்களையும் ஒரே நேரத்திலே கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். முடிவுக்கு வந்து அங்கே இருவர்களும், ஒருவர் ஷாமுக்கு போய் முஆவியாவை கொலை செய்ய முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாக்கப்படுகின்றது. ஒரு சிறிய தாக்குதலோடு அவர்கள் தப்பி விடுகின்றார்கள். அம்ருபுல் ஆஸ் அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு வரவில்லை. அவருக்கு பதிலாக அனுப்பிய அவருடைய அடுத்த பணியாளர் அல்லது அவருக்கு பொறுப்பாக இருந்தவர், அவருக்கு இரண்டாம் கட்ட பொறுப்பை எடுத்திருந்த ஹாரிஜா என்று சொல்லக்கூடியவர் அங்கே அம்ருபுல் ஆஸுக்கு பதிலாக கொலை செய்யப்படுகின்றார்கள் ஹவாரிஜிகளின் மூலமாக. இங்கே அலி ரதியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த கயவன், அந்த காவிர் எங்கிருந்து மதீனாவில் இருந்து கூஃபாவுக்கு வந்து பல நாட்கள் அங்கே தங்கியிருந்து நிலைமைகளை கவனித்து எப்படி அலியுடைய நடமாட்டங்கள் இருக்கின்றது எல்லாத்தையும் கவனித்து இன்னும் இரண்டு பேர்களை சேர்த்தெடுத்துக் கொண்டு நான் ஒரு பாரிய பொறுப்புக்காக வேண்டி, ஒரு பணிக்காக வேண்டி வந்திருக்கின்றேன். அந்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், அந்த இரண்டு தோழர்களை அவனுடைய ஹவாரிஜிகளில் இரண்டு பேர்களை தெரிவு செய்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். இந்த நன்மை எப்படிப்பட்டது தெரியுமா, இம்மை மறுமையுடைய மிகப்பெரிய பாக்கியங்களை உங்களுக்கு எடுத்து தரக்கூடியது. நீங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டு சமயத்திலே நீங்களும் கொலையுண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. பாருங்க சோர்களே, இதுதான் இந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை. இன்று அதே சிந்தனை இருக்கின்றதா இல்லையா? அதே சிந்தனை இருக்கின்றது. இன்று பல அமைப்புகளிலே இன்று ஜிஹாதை பேசக்கூடிய சிலர்கள் செய்கின்றார்கள், இஸ்லாமியர்களை கொலை செஞ்சா உங்களுக்கு சுவர்க்கம் போகலாம், தந்தையை கொலை செஞ்சா உனக்கு சுவர்க்கம் இருக்குது. முதல்ல சொல்றாங்க இந்த சில அமைப்புகள் இருக்கின்றது, பெயர்கள் சொல்ல தேவையில்லை, இப்படியான நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையில் அவர்களுக்கு இப்படியாக அவர்களுடைய சிந்தனைகள் மூளை செலவை செய்யப்பட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே பாய்ந்து வேகமாக அவர்களுடைய தலையிலே தாக்க அவர்கள் அப்படி என்ன செய்து விட்டார்கள், அந்த இடத்திலே குற்றுயிராக விழுகின்றார்கள். அது வெள்ளிக்கிழமை காலை 17வது தினம் ஹிஜ்ரி 40வது ஆண்டு ரமலான் மாதம் பிறை 17வது நாள் வெள்ளிக்கிழமை காலையிலே அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். சனியும் ஞாயிறும் அவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் நபியுடைய ஹதீஸ் உண்மையாக விட்டது, இதோ நான் மரணிக்கப் போகின்றேன், ஷஹீதாகப் போகின்றேன். அப்படியே இருந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே அவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள், வஃபாத்தாகி விடுகின்றார்கள். பலர்களும் வந்து அவர்களிடத்திலே அடம் பிடிக்கின்றார்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் யாருடன் பயணம் செய்வதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே யாரையும் ஹலீஃபாவாக தனக்கு பிரதிநிதியாக நியமிக்கவில்லை, நானும் அதே நிலையிலே அல்லாஹுவை சென்றடைந்து விடுகின்றேன், நான் யாரையும் ஹலீஃபாவாக நியமிக்கவில்லை, ஹசனுக்கு பயச் செய்வா ஹுசைனுக்கு பயச் செய்வா திருப்பி திருப்பி கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்லவே இல்லை, ஆமண்டு சொல்லவே இல்லை. அப்படி அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன், அதே போன்றே அப்துல்லாஹி இப்னு ஜாபிர் போன்றவர்கள் எல்லாம் இவர்களை குளிப்பாட்டி அதாவது முறையாக இவர்களை தொலைவைத்து என்ன செய்கின்றார்கள், அடக்கி விடுகின்றார்கள். அதுவும் அடக்கக்கூடிய நேரத்தில் கூட பொது மையவாடிகளை அடக்காமல் கூஃபாவில் இருந்த ஆட்சியாளர்களுக்குரிய வீட்டுக்குள்ளே தான் அவர்கள் அடக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அடக்கப்படுகின்றார்கள். ஏன், ஹவாரிஜிகள் அதையும் தோண்டி எடுத்து பிரச்சனைப்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி மறைத்து அவர்களுடைய உடம்பு ஜல்லம் அடக்கப்பட்டது என்ற சரித்திரத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக இன்னும் நீண்ட விடயங்கள் இருக்கின்றது இவர்களுடைய வரலாற்று குறிப்புகளிலே, இவைகளை தேடி பார்க்கலாம் அவர்களே. ஆகவே இப்படியாகத்தான் ஒரு தியாக வரலாற்றை எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆகவே அவர்கள் அந்த முன்னோர்கள் சென்ற அந்த சஹாபாக்களுடைய வழியிலே நாங்களும் வாழ்வதற்கே, அதே நேரத்திலே அவர்களுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனைகளிலே இவைகளை பிரச்சனையாக அவர்களுடைய ஆய்வு இஜ்திஹாதிலே ஏற்பட்ட சரி பிழை என்ற இரண்டு காரணத்தினால் ஏற்பட்ட பிளவுகள் தான். ஆகவே இதில் எந்த தீர்ப்பை கொடுப்பதற்கோ எந்த பக்கத்தை சார்வதற்கோ இல்லை. நாங்கள் இரு சாரார்களையும் பார்த்து ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்றே நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆஹ்ருத் அவான் அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.